Welcome again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
God wants to communicate or to give his life to you through his word.
தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக தேவன் தம்முடைய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் விரும்புகிறார்.
God's word is not like man's word.
தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய வார்த்தையை போல அல்ல.
There is a mighty power in God's word.
தேவனுடைய வார்த்தையிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
God gives us his power through the Holy Spirit and through his word.
தேவன் தம்முடைய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தம்முடைய வார்த்தை மூலமாகவும் உங்களுக்கு தருகிறார்.
The first chapter of the Bible tells us how through God's word everything in this world was created.
வேதத்திலே உள்ள முதல் அதிகாரத்திலே தேவன் எப்படி தம்முடைய வார்த்தையின் மூலமாக சகல காரியங்களை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம்.
Spoke something and the worlds were created.
தேவன் ஒன்றை பேசினார், உலகம் உண்டானது.
And that is the word through which he wants to communicate life to us.
இந்த வார்த்தையின் மூலமாக தான் தம்முடைய வாழ்வை நமக்கு கொடுக்க முடியாய் விரும்புகிறார்.
I want to turn today to the 10 commandments that God gave to the people of Israel in the old covenant.
பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்ததான அந்த 10 கட்டளைகளுக்கு நீங்கள் திருப்ப முடியாய் நான் விரும்புகிறேன்.
Many of you may not be able to speak to repeat the 10 commandments from memory.
உங்களிலே அநேகருக்கு மனப்பாடமாக இந்த 10 கட்டளைகளும் சொல்ல முடியாது என்று எண்ணுகிறேன்.
It's good to know what God commanded.
ஆனால் தேவன் கட்டளையிட்டதை நாம் அறிந்து கொள்வது நல்லது.
The laws of most nations are based on these 10 commandments.
என்றால் பல நாடுகளுடைய விதிகளும் பிரமாணங்களும் சட்டங்களும் இந்த 10 கற்பனைகளை பொறுத்து அமைந்திருக்கிறது.
Particularly in this relation to human relationships.
குறிப்பாக மனிதனுக்கு மனிதன் உள்ள தொடர்பு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே.
The first commandment is in Exodus chapter 20.
இந்த கட்டளைகள் யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் இருக்கிறது.
All 10 are listed here.
இங்கே 10 கற்பனைகளையும் போடப்பட்டிருக்கிறது.
The first one is you shall have no other gods but me.
முதல் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
I am to be your only God.
நான் ஒருவரே உனக்கு தேவனாய் இருக்க வேண்டும்.
That is number one.
இதுதான் முதல் கட்டளை.
And then the second commandment,
இரண்டாவது கட்டளை,
is you shall not make any idol or any likeness of God in any way.
ஒரு விக்கிரகத்தையாகிலும் எந்த ஒரு சொரூபத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
You shall not worship them.
நீ அவைகளை வணங்கவும் வேண்டாம்.
Then the third commandment,
மூன்றாவது கட்டளை,
you shall not take the name of the Lord your God in vain.
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக.
Verse 7.
அது ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
And the fourth one,
நான்காவது கட்டளை,
remember the Sabbath day which is the seventh day to keep it holy.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக.
So
அதுதான் ஏழாவது நாள்.
Those were the four commandments which related to man's relationship with God.
மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தப்பட்டதான நான்கு கட்டளைகள் இவைகள்தான்.
That is, he must worship the true God.
உண்மையான தேவனை வணங்க வேண்டும்.
He must not make any idols or images of God.
எந்த ஒரு விக்கிரகத்தையோ அல்லது தேவனை போல ஒரு சொரூபத்தை உண்டாக்க கூடாது.
Worship them.
அவைகளை வணங்கவும் கூடாது.
It's two parts of the commandment. One, you must not make it, and second, you must not worship it.
ஒரே கட்டளை இரண்டு பகுதியில் உண்டு. ஒன்று விக்கிரகத்தை நீ செய்யவும் கூடாது, அதை வணங்கவும் கூடாது.
Some people say, I'm not worshiping it.
சில சொல்லலாம், நானே வணங்குவதில்லை என்று.
But the Bible also says you should not make it.
அவைகளை நீ செய்யவும் கூடாது என்று வேதம் சொல்கிறது.
Just says you don't worship it.
வணங்க கூடாது என்று மட்டும் சொல்லவில்லை.
Some Christians also make idols of saints and others and say that's just to help me to remind me of that person.
ஒரு சில கிறிஸ்தவர்கள் சில பரிசுத்தவானுடைய விக்கிரகத்தை சொரூபத்தை செய்கிறார்கள், அவரை நான் நினைப்பதற்கு தான் அதை செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
But the Bible says you should not even make
அதை செய்யவும் கூடாது என்று வேதம் சொல்கிறது.
And then the commandment, you shall not take the name of the Lord in vain.
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக என்று கட்டளை.
Take the name of Jesus lightly.
அநேக ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை மிகவும் எளிதாக எடுத்துக் கொள்கிறார்கள்.
And God taught the people in the Old Testament to keep one day especially for him.
ஒரு நாளை தமக்கென்று பிரத்யேகமாய் விசேஷமாய் ஒதுக்கும்படியாக தேவன் கட்டுக் கொடுத்தார்.
So that they could worship him.
அவரை ஆராதிக்க
priority to that in their lives.
அதை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்கும்படியாக.
Now, then God gave 6 commandments after that which related to relationships with fellow human beings.
அதற்கு பிறகு தன்னுடைய சக மனிதனோடு கூட உள்ள உறவு நிமித்தமாக ஒரு 6 கட்டளைகளை கொடுத்தார்.
And the first of those was in verse 12, you must honor your father and mother.
அவைகளிலே உள்ள முதல் கட்டளை, உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
And number 6, you shall not murder.
அதற்கு பிறகு ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக.
Number 7, verse 14, you shall not commit adultery.
14 வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது ஏழாவது கட்டளை.
8, you shall not steal.
எட்டாவது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக.
Ninth, you must not bear false witness against your neighbor. That is in a court. Go and tell a lie against
him. ஒன்பதாவது கட்டளையானது ஒரு வழக்கு மன்றத்திலே பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
Now, all of these nine were relating to the external life.
இந்த எல்லா ஒன்பது கட்டளைகளுமே ஒரு மனிதனுடைய புற வாழ்க்கையை பொறுத்து அமைந்ததாகும்.
You know, don't have any other god, don't make idols, don't take the Lord's name in vain.
எந்த தேவரும் தேவர்களும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகத்தை வணங்காதிருப்பாயாக, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக.
All these commandments like don't murder, don't commit adultery, etc.
கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, எல்லா கட்டளைகளும்
all related to one's external life.
ஒரு மனிதனுடைய புற வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது.
And if a man was serious and wanted to live morally upright, he could keep these nine commandments.
ஒரு மனிதன் இந்த காரியங்களை நான் சீரியஸாய் பின்பற்ற வேண்டும் என்று நேர்மையானவனா இருந்தால் இந்த ஒன்பது கட்டளைகளையும் அவன் எளிதாக கைக்கொள்ள முடியும்.
At the end, God put a tenth commandment.
ஆனால் முடிவிலே தேவன் பத்தாவது கட்டளையை வைத்திருக்கிறார்.
Why did God put this tenth commandment?
ஏன் தேவன் இந்த பத்தாவது கட்டளையை வைத்திருக்கிறார்?
He put in the tenth commandment to show what he really expected.
தேவன் உண்மையாலுமே எதை எதிர்பார்க்கிறார் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள முடியாக பத்தாவது கட்டளையும் கொடுத்திருக்கிறார்.
Also to find out how many people who kept the nine commandments would be honest enough to say, I cannot keep the 10th commandment.
ஒன்பது கட்டளைகளையும் நான் கைக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நேர்மையானவர்களா இருந்தால் பத்தாவது கற்பனையை என்னாலே கைக்கொள்ள முடியவில்லை என்று எவ்வளவு பேர் சொல்லுகிறார் என்பதை சோதித்து பார்க்க
முடியாது.
ஒரு மனிதன் நேர்மையுள்ளவனா இருக்கிறனா இல்லையா என்று இந்த பகுதியை தேவன் சோதித்து அறிய முடியும்.
நான்
எல்லா கட்டளைகளையும்
கைக்கொள்கிறேன்.
அவன் ஒரு பொய்யன்.
Because he could not keep the 10th commandment.
என்றால் அவன் பத்தாவது கட்டளையை கைக்கொள்ள முடியவில்லை.
The 10th commandment related to his inside.
ஏனென்றால் அந்த பத்தாவது கட்டளை அவருடைய அக வாழ்க்கை உள்ளான வாழ்க்கையை பொறுத்திருக்கிறது.
You shall not have a desire for your neighbor's house.
உன்னுடைய பிறருடைய வீட்டை நீ இச்சியாதிருப்பாயாக.
Because your neighbor has got a much better house than you.
உங்களுடைய வீட்டை காட்டிலும் பக்கத்து வீட்டுக்காரர் அருமையான அழகான வீட்டை கட்டியிருக்கிறார்
வைத்துக்கொள்ளும். Stealing anything from there.
அங்கிருந்து உன்னை திருடக்கூடிய கேள்வி என்றும் ஒன்றுமில்லை.
That's the 8th commandment. You can
அது எட்டாவது கட்டளை திருடாதிருப்பாயாக.
That you can keep.
அதை நீங்கள் கைக்கொள்ள முடியும்.
Here it is saying you should not desire that in your heart.
உன்னுடைய இதயத்திலே அந்த வீட்டை இச்சியாதிருப்பாயாக, ஆசைப்படாதிருப்பாயாக.
If your neighbor's wife is very good looking,
அல்லது உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி அழகாக இருக்கிறாள் என்றால்,
look at her and desire her in your heart.
அவளை பார்த்து உள்ளத்திலே நீ ஒரு ஆசை கொள்ளக்கூடாது.
Or if he's got a very faithful servant,
அல்லது அவனுக்கு உண்மையுள்ள ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்,
you should not wish, oh, I wish he were working for me.
அவன் என்னுடைய வீட்டிலே வேலைக்காரனாக இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லி நீ ஆசைப்படக்கூடாது.
Or your neighbor's got a pretty daughter.
அல்லது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அருமையான ஒரு மகள் இருக்கிறாள்.
You should not desire his daughter.
அந்த பிறனுடைய மகளை கூட நீ இச்சிக்க கூடாது அல்லது ஆசைப்படக்கூடாது.
Every woman who walks down the road is somebody's daughter or somebody's wife.
ரோட்டிலே நடக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் யாரோ ஒருவருடைய மனைவியாகவோ மகளாகவோ இருக்கிறார்.
This verse is saying you should not have any desire for any of them.
ஆகவே இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவர்களில் யார் மேலும் உனக்கு ஒரு விருப்பம் உண்டாக கூடாது.
Who can keep it?
யார் இந்த கட்டளை கைக்கொள்ள முடியும்?
Nobody.
யாருமே இல்லை.
If you are honest, you'll admit you cannot keep it.
நீ நேர்மையானவனா இருந்தால் என்னாலே முடியாது என்றுதான் சொல்ல முடியும்.
You can keep the other nine, but you can't keep the 10th one because this is inward.
ஒன்பது கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளலாம், ஆனால் பத்தாவது கட்டளை உள்ளான வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே அது முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
You take the example of the rich ruler in Mark chapter 10.
மார்க் 10 அதிகாரத்திலே இருக்கிறதான அந்த ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
You know, he came to Jesus. We read in Mark 10 verse 17.
மார்க் 10 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் அவருக்கு முன்பாக வந்தான்.
And he asked him, how can I have eternal life?
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
And Jesus listed the commandments in relation to human beings.
ஆகவே மனிதனோடு சம்பந்தப்பட்டதான பிரமாணங்களை இயேசு அங்கே ஒன்றாய் சொல்லுகிறார்.
In verse 19.
19 வசனத்தில்
don't murder, don't commit adultery and so on.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லிக் கொண்டே போகிறார்.
Honor your father and mother.
உன் தகப்பனையும் தாயும் கனமுள்ளவையாக.
Don't bear false witness.
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
And he told him there all six of five of those commandments.
அந்த ஐந்து கட்டளைகளை அங்கே சொல்கிறார்.
Why didn't he mention the last one?
ஏன் ஆண்டவர் கடைசி கட்டளையை அங்கே சொல்லவில்லை?
Have you noticed that in verse 19?
19 வசனத்தில் இதை நீங்கள் கவனித்தீர்களா?
He doesn't mention the last commandment, don't covet your neighbor's wife.
உன் பிறனுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளையை ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை.
You know why Jesus did not mention it?
ஏன் இயேசு அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை தெரியுமா?
Because he knew very well nobody can keep it.
யாருமே இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும்.
Because he listed only commandments 5, 6, 7, 8, 9.
ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மட்டுமே அங்கு அட்டவணைப்படுத்தி
சொல்லியிருக்கிறார்.
எல்லாவற்றையும் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று
அவன் பதில் சொல்லுகிறார்.
பத்தாவது கட்டளையும் தேவன் அங்கே சொல்லியிருந்திருப்பாரே, ஆனால்
he could not have said, I've kept all these things.
நான் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்க முடியாது.
Maybe you have not noticed this because you have not read the scriptures carefully.
நீங்கள் கவனமாய் வாசிக்காதபடினாலே இதை நீங்கள் கவனிக்கவில்லை.
I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
We miss many things in the Bible when we don't read it carefully.
நாம் கவனமாக வேதத்தை வாசிக்காதபடினாலே அநேக காரியங்களை இழந்து விடுகிறோம்.
One of the habits we must develop.
நாம் இந்த பழக்கத்தை கவனமாய் படிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
சோ
ஆகவே
when he kept these five commandments,
இந்த ஐந்து கற்பனைகளை அவன் கை கொண்டிருக்கும் பொழுது,
then Jesus spoke about the 10th commandment in another way.
இப்பொழுது வேறு விதத்திலே இந்த பத்தாவது கற்பனையை ஆண்டவர் சொல்லுகிறார்.
He said, you desire money.
நீ பணத்தை நேசிக்கிறாய்.
You covet money.
நீ பணத்தை இச்சிக்கிறாய்.
That is the 10th commandment.
அதுதான் பத்தாவது கட்டளை.
To covet something.
ஒன்றை இச்சிப்பது.
To desire something intensely other than God.
தேவனை காட்டிலும் வேறு ஒன்றை ஆழமாய் இச்சிப்பது.
Now he could say, well, that is not my neighbor's money.
அது என்னுடைய பக்கத்து வீட்டு பணம் அல்ல என்று சொல்லலாம்.
But all that we have belongs to God.
ஆனால் நமக்கு இருக்கிற எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது.
When I possess it for myself,
அதை எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது,
I am a covetous person and an idolater.
நான் ஒரு பொருளாசைக்காரனும் விக்கிரகாரனும் காரணமாய் மாறுகிறேன்.
When Jesus mentioned that,
இயேசு இதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது,
he felt so sad. He said,
அவன் மிகவும் துக்கமுள்ளவனாய் நான்,
I can't do that.
என்னால் செய்ய முடியாது என்று
சொல்லி, he went away.
அவன் துக்கத்தோடு போய்விட்டான்.
He was a fool.
அவன் ஒரு புத்தியினன்.
He could have been an apostle like Peter.
அதர் இல்லாவிட்டால் அவன் பேதுரை போல ஒரு அப்போஸ்தலன் இருந்திருக்க முடியும்.
Same calling Jesus gave to Peter, he gave to this man, come and follow me.
பேதுருக்கு கொடுத்த அதே அழைப்பை தான் என்னை பின்பற்றி வா என்று இவளுக்கும் கொடுக்கிறார்.
Instead of becoming an apostle and doing something useful for God on earth, he just died as a rich man.
பூமியிலே அப்போஸ்தலனாய் இருந்து ஒரு பயனுள்ள காரியத்தை செய்வதற்கு பதிலாக அவன் ஐஸ்வர்யவனாய் இருந்து மரித்து
போனான்.
அந்த பணக்காரனிடத்தில் நீங்கள் போனால்
and ask him,
அவனை கேட்டு பாருங்க,
I don't know where he is.
அவன் எங்க இருக்கிறான் எனக்கு தெரியாது.
Let's assume he went to hell.
அவன் நரகத்துக்கு போயிருக்கிறான் என்று வைத்துக்
கொள்வோம். Ask him, was it worth it?
நீ இப்போ இவ்வளவு ஐஸ்வர்யமா இருந்தது உனக்கு போதுமானதா இருந்ததா, அது தகுமா
என்று
பணத்தையும் வைத்துக் கொண்டாய், அதனுடைய பிரயோஜனம் என்ன?
How is it helping you today?
இன்றைக்கு அது எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறதா?
At that time, if you had taken the right decision and responded to what Jesus said,
அந்த நாளிலே இதற்கு பதிலாக நீ தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ அவருக்கு பதில் சொல்லியிருந்திருப்பாயானால்,
he was not honest.
அவன் நேர்மையுள்ளவனா இல்லை.
He just went away.
அவன் போய்விட்டான்.
You know what he should have said?
அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்?
He should have said, Lord,
ஆண்டவரே,
I love money.
நான் பணத்தை
நேசிக்கிறேன். I cannot keep the 10th commandment.
பத்தாவது கட்டளை என்னாலே கை கொள்ள முடியவில்லை.
Please help me.
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
You work in me.
நீர் எனக்குள்ள கிரியை செய்ய.
Give me that desire and ability and I'll do it.
எனக்கு அந்த திறமையையும் அந்த வாஞ்சையும் தாரும், அப்பொழுது நான் செய்வேன்.
Jesus would have done it for him.
இயேசு அவனுக்காக கண்டிப்பாக செய்திருப்பார்.
Now you take the example of another fine young man who was also from a rich family.
இன்னொரு வாலிபனுடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளும். அவனும் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன்.
Two rich young men we read of in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் இரண்டு ஐஸ்வர்யமுள்ள வாலிபர்களை கொடுத்து வாசிக்கிறோம்.
One was this person.
ஒன்று இப்போது வாசித்த ஒரு நபர்.
And the other was the apostle Paul.
இன்னொரு ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல்.
He came from a very rich businessman's family.
அவன் மிகுந்த பணக்கார ஒரு வியாபாரிய வீட்டில்
வளர்ந்தான். Highly educated.
மிகவும் அதிகமாய் படித்த மனிதன்.
Very young.
மிகவும் வாலிபன்.
And what does he say?
அவன் என்ன சொல்கிறான்?
He also could say like the rich young ruler in Philippians chapter 3.
பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திலே அவனும் அந்த ஐசுரவானாகிய வாலிபனை போல சொல்லியிருந்திருக்கலாம்.
He says, according to the righteous, Philippians 3 verse 6, according to the righteousness which is in the law, I was blameless.
அவன் பிலிப்பியர் 3:6 லே சொல்கிறான், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன்.
That means I have kept all the 9 commandments.
நான் 9 கட்டளைகளையும் கை கொண்டேன் என்று
சொல்கிறான். That's all the Jewish people were expected to keep.
யூதர்கள் இடத்திலிருந்து இவைகள் தான் எதிர்பார்க்கப்பட்டது.
Because nobody could find out if somebody kept the 10th commandment in his heart.
என்றால் பத்தாவது கட்டளையை ஒருவன் பின்பற்றுகிறானா இல்லையா என்பதை யாருமே இருதயத்துக்குள்ளே புகுந்து கண்டுபிடிக்க முடியாது.
Whenever a person said, I've kept all the commandments, he meant only the 9.
ஆகவே எப்பொழுது ஒரு மனிதன் எல்லா கற்பனைகளையும் நான் கைக்கொள்ளிறேன் என்று சொல்கிறானோ அப்பொழுது அவன் அந்த 9 கற்பனைகளை தான் கைக்கொள்ளிறான்.
I am blameless, he says.
இவன் சொல்கிறான், நான் குற்றம் சாட்டப்படாதவன்.
Just like the rich young ruler.
அந்த ஐசுரியவனாகிய வாலிபனை போலவே.
Paul says in Acts 23 verse 1.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 அதிகாரம் 1 வசனத்தில்
நான்
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் நல்ல மனசாட்சியோடு கூட வாழ்ந்து விட்டேன்.
That means he had kept the nine commandments from childhood, just like that rich young ruler.
அந்த ஐசுரிய வாழ்க்கை வாழ்வினை போலவே ஒன்பது கட்டளைகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான்.
Now see what he says in Romans in chapter 7.
இப்பொழுது ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம்.
In Romans chapter 7,
ரோமர் ஏழாம் அதிகாரத்திலே
he says,
அவன் சொல்கிறான்,
Verse 7. In the middle, I would not have known about coveting if the law had not said you shall not covet.
இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே.
That is, he is speaking about the 10th commandment there.
அங்கே பத்தாவது கட்டளை குறித்து சொல்கிறான்.
But he says,
ஆனாலும் அவர் சொல்கிறார்,
when I heard this commandment,
இந்த கட்டளையை நான் கேள்விப்பட்ட உடனே,
it produced verse 8. Coveting of every type inside me.
சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது என்று சொல்கிறார்.
See how honest he is.
எவ்வளவு நேர்மையாக சொல்கிறான் பாருங்கள்.
He says it's not just the coveting of one thing or the other thing.
ஏதோ ஒன்றையோ மற்றொன்றையோ இச்சிப்பது அல்ல.
I found all types of desires in my heart.
என்னுடைய இருதயத்திலே எல்லா விதமான இச்சைகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் பார்க்கிறேன்.
Desires for my neighbor's wife.
என்னுடைய பெருனுடைய மனைவியை குறித்த இச்சை.
Desires for my neighbor's daughters.
என்னுடைய பெருனுடைய மகளை குறித்த இச்சை.
Desires for more money.
அதிகமான பணம் குறித்த இச்சை.
Desires for what other people have.
மற்றவர்கள் என்ன வைத்திருக்கிறார்களோ அதை குறித்த விருப்பம்.
Desires for the honor that other people have.
மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கனத்தின் மேல் விருப்பம்.
Maybe desires for the abilities that other people have.
மற்றவருடைய திறமையை குறித்ததான ஒரு விருப்பம்.
I wish I could have the same job somebody else has.
அல்லது இவர் வைத்திருக்கிறார் அந்த வேலையை போல எனக்கு இருந்தால் பரவாயில்லை.
Every type of desire, he says, came out from
சகலவித இச்சைகளும் அவருக்குள்ளாக இருந்து வருகிறது என்று சொல்கிறான்.
And he says, oh, I'm a wretched man, verse 24. How will I be set free from this terrible?
நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று 24 வசனத்திலே புலம்புகிறான்.
Thank God Jesus Christ can do it.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்ய முடியும். ஆகவே நன்றி என்று சொல்கிறான்.
He's honest here.
ஆகவே அவன் இங்கே
நேர்மையாக there's all types of desires in his heart that prevent him from keeping the 10th commandment.
பத்தாவது கட்டளையை கைக்கொள்வதற்கு விரோதமாக எவ்வளவோ இச்சைகள் அவருடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது என்று நேர்மையாக அறிக்கை செய்கிறார்.
Because he was honest,
அவன் நேர்மையாக இருந்தபடினாலே,
unlike the rich young ruler,
அந்த ஐசுரனை வாழ்வனை போல அல்லாமல்,
God did something for Paul.
தேவன் பவுலுக்காக ஒன்றை செய்தார்.
He gave him the power of the Holy Spirit.
அவனுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்தார்.
And he says, through the power of the Holy Spirit, Romans 8:2, I've been set free from the law of sin and death.
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நான் மரணம் பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலாகிவிட்டேன் என்று சொல்கிறான்.
And he says what the law could not do, verse 3, Romans 8:3.
ரோமர் 8:3 அவன் சொல்கிறான்,
now God has done.
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவன் செய்தார் என்று சொல்கிறான்.
The law could not deliver me from coveting.
இச்சிப்பதிலிருந்து நியாயப்பிரமாணம் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை.
That is the point. When it says what the law could not do, the context is talking about this particular commandment.
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட கட்டளையை குறித்து சொல்கிறார்.
The law could help you keep nine commandments.
பிரமாணமானது ஒன்பது கற்பனைகளை கைக்கொள்ள உதவி செய்யும்.
It could not help you keep the 10th one.
ஆனால் பத்தாவது கட்டளையை கைக்கொள்வதற்கு உதவி செய்யாது.
God did it.
தேவன் அதை செய்தார்.
Through the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக.
He manifested that life in Jesus Christ first of all.
முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அந்த வல்லமையை ஜீவனை வெளிப்படுத்தினார்.
When Jesus Christ came in the flesh.
இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டபோது.
And lived this life.
இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்.
In the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக.
He's an example for us.
நமக்காக ஒரு மாதிரியை அவர் வைத்துக்கொண்டார்.
Keep the 10th commandment.
ஆகவே நீங்களும் பத்தாவது கற்பனை கைக்கொள்ளுங்கள். அது என்ன?
You can overcome lust in your heart.
உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சையை நீ மேற்கொள்ள முடியும்.
Your heart can be pure.
இருதயமானது சுத்தமானதாக இருக்க முடியும்.
That is a truth which many Christians have not experienced.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்தை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள்.
Because they don't believe it can happen.
ஏனால் அது நடக்கும் என்று அவர்களுக்கு விசுவாசம் இல்லை.
Most Christians, if their external testimony is good, they are happy.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு புற வாழ்க்கை குறித்த சாட்சி நல்லதா இருந்தால் சந்தோஷமா இருக்கிறார்கள்.
God desires truth in the innermost being.
ஆனால் அந்தரங்கத்திலே தேவன் உண்மையை தேடுகிறார்.
See, it says in Psalm 51.
சங்கீதம் 51லே நாம் பார்க்கிறோம்.
Verse 6.
ஆறாவது வசனம்.
Oh God, you desire truth in the innermost being.
இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர்.
That's what God really desires.
இதுதான் உண்மையாலுமே தேவன் விரும்புகிறார்.
Not just a good life externally.
வெளிப்பிரகாரமாக நல்ல ஒரு வாழ்க்கை அல்ல.
An inner life that is pure.
சுத்தமா இருக்கக்கூடியதான உள்ளான ஒரு வாழ்க்கை.
How do you get that?
அதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்?
First of all, I have to say, Lord, I can't make it.
ஆண்டவரே, என்னால முடியாது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும்.
It's impossible for me to live this life.
இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே, என்னால முடியாது.
And when you admit that,
இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது,
it's impossible for you to live this life.
இந்த வாழ்க்கை வாழ என்னால முடியாது என்று,
you ask God to help you.
தேவனே, உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேளுங்கள்.
Then you'll find that God comes down and helps you.
அப்பொழுது வந்து தேவன் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
By grace and by the power of the Holy Spirit.
கிருபையினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களுக்கு உதவி செய்வார்.
This is the good news.
இதுதான் நல்ல செய்தி.
See, in the Old Testament there was no good news.
பழைய ஏற்பாட்டில் நல்ல செய்தி இல்லை.
The commandment was there, do this, but there was no way to do it.
It's like
telling a man to climb Mount Everest or to jump over a 20-foot wall.
நீ 20 அடி மாடியிலிருந்து குதி என்று சொன்னதை போல அல்லது எவரெஸ்ட் மலையில ஏறு என்று சொல்வதை போல
மீன் வி கான் ஜம்ப் ஓவர் 20-foot wall.
20 அடி உயரத்தில் நாம் எப்படி குதிக்க முடியும்?
And even if you climb Mount Everest, there are a lot of other things you can't do.
எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினாலும் கூட செய்ய முடியாத எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது.
இட் வாஸ் அன் இம்பாசிபிள் ஸ்டாண்டர்ட் காட் செட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட்.
பழைய ஏற்பாட்டிலே அடையக்கூடாத ஒரு நிலவரத்தை தேவன் வைத்திருந்தார்.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே
God says, I will give you the power of the Holy Spirit to do it.
இதை செய்வதற்கு நான் பரிசுத்தாவினுடைய வல்லமை தருகிறேன் என்று சொல்கிறார்.
The law was telling a man to run without giving him any legs.
எந்த கால்களையும் கொடுக்காமல் ஓடு என்று சொல்வதை போலதான் பழைய உடன்படிக்கை இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது.
Raise the standard.
அல்லது சுவிசேஷமோ அந்த தரத்தை இன்னும் அதிகமா மேல
உயர்த்தி
இப்பொழுது மனிதனை பார்த்து நீ பறந்து போ என்று சொல்கிறது.
That gives us wings.
ஆனால் நமக்கு ரக்கைகளை தருகிறது.
Now, which is easier?
எது சுலபமானது?
Is it easier to run without legs or is it easier to fly with wings?
கால்கள் இல்லாமல் ஓடுவது எளிதா அல்லது ரக்கைகளோடு கூட பறப்பது எளிதா?
If you got wings, you can fly.
கண்டிப்பாக உங்களுக்கு ரக்கைகள் இருந்தால் பறக்கலாம்.
So the law set a standard but gave man no ability to live up to that.
அவரே பிரமாணமானது ஒரு தரத்தை நியமித்தது ஆனால் அதை அடைவதற்குரிய திறமையை கொடுக்கவில்லை.
The gospel raised the standard higher but gave us the ability to reach that higher standard.
சுவிசேஷமோ அந்த தரத்தை மிகவும் அதிகமாக உயர்த்தி அதை செய்வதற்குரிய திறமையும் அது தருகிறது.
That is why it's better news.
ஆகவே தான் இது நல்ல ஒரு செய்தி.
Much better than the law.
நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் எவ்வளவு மேன்மையான ஒரு செய்தி தான் நல்ல செய்தி.
But God does not lead us into this life until he first sees that we are honest to acknowledge that we have got all types of lusting inside our heart.
எல்லா விதமான இச்சைகளும் என்னுடைய இதயத்திற்குள்ளாக இருக்கிறது என்கிறதான காரியத்தை நான் ஒப்புக்கொள்ளாத வரை தேவனுக்கு உதவி செய்ய முடியாது.
Many people don't come into this life because they are not willing to acknowledge, Lord, there's so much of corruption and sin and disobedience in my heart.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் எவ்வளவோ கீழ்ப்படியாமையும் எவ்வளவோ அழிவுக்குரிய காரியங்களும் இச்சைகளும் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளாதபடினாலே அநேகர் தேவன் உதவி பெற முடியவில்லை.
The reason why Paul came into this life was because he honestly acknowledged there's all types of lusting in my heart.
சகலவிதமான இச்சைகளும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது என்பதை நேர்மையா ஒத்துக்கொண்டபடினாலே பவுல் விதமான வாழ்க்கைக்குள்ளாய் வந்தார்.
Deliver me.
ஆண்டவரே, என்னை விடுதலை செய்யும் என்று கேட்டார்.
I'm born again but there's still all types of lusting in my heart.
நான் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட சகலவித இச்சைகளும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார்.
And God sees who all are eager to be free from it.
இதிலிருந்து விடுதலை பெற முடியாத யாரெல்லாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் தெரிந்தார்.
One of the reasons why God gave 9 commandments that are external and 1 commandment that was inward.
புற வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய 9 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்தரங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதனுடைய காரணம் என்னவென்றால்,
also to see how many people will be quite happy with their external testimony.
எத்தனை பேர் வெளிப்பிரகாரமாக உள்ள நல்ல சாட்சியினால திருப்தி உடையவர்களாக இருக்கிறார் என்பதை தேவன் பார்க்க முடியாது.
That's them a good name before men.
மனிதர்களுக்கு முன்பாக நல்ல பெயரை பெற்றுக் கொள்வது.
And how many people would want an inner life that pleases God.
தேவனை பிரியப்படுத்தக்கூடியதான உள்ளான வாழ்க்கை எத்தனை பேர் விரும்புகிறார்கள் என்பதை பார்க்க முடியாது.
Very easy to find out.
இதை கண்டுபிடிப்பது ரொம்ப எளிது.
Because those who are only interested in their testimony before men would be happy with a good testimony on the outside.
ஆகவே மனிதனுக்கு முன்பாக வெளிப்பிரகாரமாக நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் அதிலேயே சந்தோஷமா இருப்பார்கள்.
And those who wanted to please God would never be happy with that good testimony outside.
தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே என்று விருப்பமுள்ளவர்கள் வெளிப்பிரகாரமாக உள்ள நல்ல சாட்சியிலே அவர்கள் திருப்தி இருக்காது.
And that's why the apostle Paul belonged to one of those people whom God could lead higher.
ஆகவே தான் மேலான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தான்.
Because he acknowledged, Lord, I can't live this life, but I want to live this life.
ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன், ஆனால் என்னாலே முடியாது என்று அவன் ஒத்துக்கொண்டான்.
How is it with you?
உங்களை பொறுத்த காரியம் என்ன?
Do you find a desire in your heart to live this type of life?
இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கிறதா?
A life of overcoming sin.
பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய விருப்பம் இருக்கிறதா?
A life where you can face the future with boldness without any fear.
எந்த ஒரு பயமும் இல்லாமல் எதிர்காலத்தை சந்திக்க கூடியதான ஒரு தைரியமுள்ள வாழ்க்கை வேண்டுமா?
Where you are convinced that God is on your side.
தேவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள்
நம்பிக்கையுடன் in your life you can overcome.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா தடைகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
You have truth in the innermost being.
உங்களுடைய அந்தரங்கத்திலே உண்மை காணப்படுகிறதா?
Man looks on the outward appearance.
மனிதன் வெளிப்பிரகாரமாக பார்க்கிறான்.
God looks at the heart.
தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்.
And remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும்.
Men may have a very high opinion about you.
உங்களை குறித்து மனிதர்களுக்கு உயர்ந்த அபிப்பிராயம் இருக்கலாம்.
God's opinion about you may be very different.
ஆனால் தேவனுக்கு குறித்த உங்களுடைய அபிப்பிராயம், உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அபிப்பிராயம் இருக்கலாம். அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார்.
And this is why we should not judge one another also.
ஆகவே தான் நாம் ஒருவரை ஒருவர் நியாயந்தீர்க்க கூடாது.
See, when we judge one another, we are going by what we see of the person on the outside.
நாம் ஒருவரை ஒருவர் நியாயந்தீர்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை நாம் பார்த்து தான் நியாயந்தீர்க்கிறோம்.
That is only 10% of his life.
அது அவருடைய வாழ்க்கையின் 10%
தான். 90% of his life is hidden, you can't see it.
அவருடைய வாழ்க்கையின் 90% மறைந்திருக்கிறது, அதை யாரும் பார்க்க முடியாது.
God sees it.
தேவனதை பார்க்கிறார்.
And you see it yourself, your inner life.
நீங்களும் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்க முடியாது.
So once you understand this truth.
ஆகவே இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொண்ட பொழுது
you will stop judging other people because I don't know anything about his inner life.
அவருடைய உள்ளான வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதபடியாலே நான் அவரை நியாயந்தீர்க்க மாட்டேன் என்று சொல்லுவீர்கள்.
You will start seeking God for his power to overcome sin in your private life.
உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் தேவனுடைய வல்லமையை நாடுவீர்கள்.
So I want to encourage you to think about that now.
ஆகவே இதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியாய் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்.
As we close this session, I want to invite you to pray with me.
இந்த நிகழ்ச்சியை நான் முடிப்பதற்கு முன்பதாக நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க முடியாய் கேட்கிறேன்.
Close your eyes for a moment.
ஒரு சில நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்க.
Say, Lord,
ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
I try to keep the external commandments, all right.
ஆண்டவரே, நான் புறம்பே உள்ள கற்பனைகளை நான் நன்றாக கை கொள்கிறேன்.
I've got a good testimony before other Christians.
மற்ற கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு நல்ல சாட்சி உண்டு.
But
ஆனால்
I have not been able to keep my heart pure.
என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாய் காத்துக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே.
All types of lusting is found in my heart.
சகலவிதமான இச்சைகளும் என் இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரே.
Please help me, Lord, to overcome sin.
ஆண்டவரே, இவைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள்.
Please help me to be radical. So that I don't seek just the approval of men.
ஆண்டவரே, மனிதனுடைய அங்கீகாரத்தை மட்டும் தேடாதபடிக்கு நான் தீவிரமானவனாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே.
I want your power in my inner life.
ஆண்டவரே, என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை எனக்கு தேவை.
I want to obey you.
நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
And fulfill that word in my life, Lord, which is written in Romans 8.
ரோமர் 8-லே சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரின் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றும்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
That the law of the spirit of life has set me free from the law of sin and
death. கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிவிட்டது.
Confess your faith.
உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள்.
Do it for you.
தேவன் அதை உங்களுக்கு செய்வார்.
And he will do it for you.
அவர் உங்களுக்காக கண்டிப்பாக செய்வார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.